தென்றல் செப்டம்பர் 2012 இதழில் சிறுகதை போட்டி கதையில் சானுசே கலிபோர்னியாவிலிருந்து அம்புஜவள்ளி தேசிகாச்சாரி அவர்கள் எழுதியுள்ள என்பும் ஒரு ஏற்பிறர்க்கு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சிக்கண்ணப்பேட்டை அஞ்சல் நிலையத்தில் வழக்கமான காலை நேர பரபரப்பு. தபால் வண்டியிலிருந்து கட்டுகளை இறக்கிக் கொண்டிருந்தார் தலைமை பேக்கர் தணிகாசலம். தணிகண்ணா, ஹெட் ஆஃபீஸ் பை தப்பா வந்திருக்கு, கத்தினான் கிட்டாமணி. பையை எடுத்துக்கொண்டு மேலாளரிடம் சென்றார் தணிகாசலம். வழியிலே வெடுக்கென பிடுங்கப்பட்டது பை. மேஜை மேலிருந்து கத்தியை எடுத்து இமைக்கும் நேரத்தில் பையை பிரித்து விட்டான் நானு. அடரா, இந்த தடியினை யார் உள்ளே விட்டது? பையை தப்பா பிரிச்சதுக்கு, அதுவும் ஹெட் ஆஃபீஸ் போறதை இப்படி செஞ்சு வச்சா எஸ்எஸ்பி வரை போயிடுமே. புலம்பியபடியே நானுமே ஓங்கி ஒரு அறை விட்டார் தோத்தாத்திரி. கன்னத்தை பிடித்தபடியே, பைத்தாரா பைத்தாரா, இரு உன்னை எரர் புக்ல போட்டு என்ன பண்றேன் பார் என கத்தியபடி மாடியிலிருந்து அவர்கள் பகுதி நோக்கி ஓடினான் நானு. வேகமாக அவனை தொடர்ந்த தோத்தாத்திரி, மைத்திலே இந்த சனினை கீழே அனுப்பாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? இவனால நான் சீக்கிரமே டிஸ்மிஸ் ஆகி வீட்டில் உட்கார்ந்துடுவேன் போல் இருக்கு. தினந்தினம் இவனோட தாவு தீர்ந்து போறது என்று இறைந்தார். மைத்திலே, இந்த தோத்து என்னை அடிக்கிறான், அவனுக்கு மத்தியானம் லங்கனம் போட்டுடும். எதிர் வீட்டு திண்ணை தாத்தா தான் கட்டு வந்தாச்சா பார்க்க சொன்னார். தனிக அண்ணா மணி அண்ணாலாம் பைய பிரிக்கலாம், நான் மட்டும் கூடாதோ, நீயும் ஆபீஸும் என்றபடி பழிப்பு காட்டி கொண்டே சென்றான் நானு. கீழே வந்ததும் எல்லோருடைய பரிதாப பார்வையை தவிர்த்து, அவரவர் வேலையை பாருங்க சார், நான் எப்படியாவது இதை சரி பண்ண பார்க்கிறேன் என்றார். இதை போல் எத்தனையோ பார்த்த அலுவலர்களும் மனதுக்குள் உச்சி கொட்டியபடி வேலையை கவனிக்க சென்றனர். 50 வருடங்களுக்கு முன் வக்கீல் வரதாச்சாரி பெயரை கூட உரத்து சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு தூரம் 8 கண் விட்டு பறக்கும் அவர் அதிகாரம். கோர்ட்டில் நுழைந்துவிட்டால் ஜட்ஜ் கூட எழுந்து நிற்காத குறையாக மரியாதை அளிப்பார். கோடி கொடுத்தாலும் மனதில் தவறு என்று பட்டுவிட்டால் அந்த கேஸை கையாலும் தொடமாட்டார். இவரது வாதங்களில் எதிராளி வக்கீல் கேஸ் கட்டை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விடுவார் என்று பேச்சு. தோத்தாத்திரி பிறந்து 20 வருஷத்துக்கு பிறகு அவர் வழியிலேயே சொல்வதென்றால் பெற்றவளுக்கு யமனாகவே பிறந்த பிராரப்த கர்மா நானும். வக்கீல் கனவு ஏதும் காணாமல் இளநிலை படிப்பை முடித்திருந்த தோத்தாத்திற்கு அஞ்சல் துறையில் வேலை கிடைத்தது. மனைவி மைத்திரி அனுசரணையாக அமைந்ததும் துறை தேர்வுகள் எழுதி மேலாளர் வரை பதவி உயர்கள் பெற்றதும் அதிர்ஷ்டவசமாக அமைந்துவிட்டன. வரதாச்சாரி தம் காலத்துக்கு பின் சொத்தை மட்டுமின்றி மன வளர்ச்சியற்ற இந்த குழந்தையையும் விட்டு சென்று விட்டார். தான் பெற்ற மகன் மகளுக்கு இணையாகத்தான் நானுவையும் வளர்த்து வருகிறார் தோத்தாத்திரி. நானு வளர வளர அவனால் தொல்லைகள் அதிகமாகிவிட்டன. அவராலும் பொறுக்க இயலாது இப்படி சில சமயம் நேர்ந்து விடுகிறது. ஆனால் மைத்திலி அவனிடம் மற்றவர்களை விட அதிக பாசத்தை பொழிந்து வந்தாள். 1000 முரட்டுத்தனம் இருந்தாலும் மைத்திலியிடம் மட்டும் அடங்கி அவள் சொல் கேட்டு நடப்பதுடன் சிறு சிறு உதவிகளும் செய்வான். அவனை யாரும் சீண்டினால் உடனே அவர்களை திட்டி வெளிச்சண்டை கொண்டு வந்து விடுவான். அக்கம் பக்கத்தவர்கள் நல்ல விதமாக பழகினால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுவது போன்ற சிறு ஒத்தாசைகள் செய்வான். அவ்வப்பொழுது இப்படித்தான் ஓடும் கவிழ்த்த கதையாக ஏதாவது செய்து திட்டு அடி வாங்குவானே தவிர அவன் மேல் குடும்பத்தினர் அனைவருக்கும் பாசத்தில் குறைவில்லை. வேலை முடிந்து அஞ்சலகத்தை பூட்டி கொண்டிருந்தார் தோத்தாத்திரி. அண்ணா, மைத்திரிக்கு உடம்பு சரியில்லை போலிருக்கு, அழுதுண்டே இருக்கா, எனக்கு பயமா இருக்கு என்றபடி ஓடி வந்தான் நானும். அவசரமாக தோத்தாத்திரி மேலே ஓடினார். பையனும் பெண்ணும் கவலையுடன் கையை பிசைந்து கொண்டு நிற்க புழுவாய் துடுத்து கொண்டிருந்தாள் மைத்திரி. என்னம்மா என்ன ஆச்சு என பதறி போய் விசாரித்தார். கொஞ்ச நாளாவே அப்பப்ப வயிற்றிலே குத்துற மாதிரி வலி இருந்தது, இன்னைக்கு பொறுக்கவே முடியலை என்று தவிப்புடன் கூறினாள். போட்டது போட்டபடி மருத்துவமனைக்கு பறந்தனர். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து உடனே பலவிதமான சோதனைகள் செய்யப்பட்டு தற்காலிக வலி நிவாரணத்துக்கும் தூக்கத்துக்கும் ஊசிகள் போடப்பட்டன. அவள் தாய் ருக்கமா உடனே ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்டார். பரிசோதனைகளின் முடிவு வந்தது. பேரிடியாக மைத்திலின் 2 சிறுநீரகங்களும் செயல் இழந்திருப்பதாகவும் டயாலிசிஸும் வெகு நாட்கள் தாங்காது, மாற்று சிறுநீரகம் பொருத்துவது ஒன்றே நிரந்தர தீர்வு எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக அலைந்து கொண்டிருந்தது குடும்பம். இதில் விந்தை என்னவென்றால், நானும் இவனா ரெண்டும் கெட்டான் என எண்ணும் அளவு மாறிவிட்டான். ருக்குப்பாட்டிக்கு வலக்கையாக வீட்டு வேலைகளில் ஒத்தாசையாக இருப்பதுடன் தினம் ஒரு முறையாவது மருத்துவமனை சென்று மைத்திலியை பார்த்து, மைத்திலி எப்ப நீ வருவே, நீ இல்லாம வீடே நல்லா இல்லை, பாட்டி பாவம் எப்ப பாரு அழறா என்று உருகுவான். ஓரளவுக்கு வைத்தியம் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாலும் மைத்திரிக்கு அடிக்கடி டயாலிசிஸ் செய்வதும் வலி வாந்தியுடன் உணவுண்டவும் அவள் மிகுந்த சிரமப்படுவதும் அவளுக்காக அனைவரும் பரிதாபப்படுவதுமாக வீட்டு சூழ்நிலையே மாறி போய்விட்டது. மாற்று சிறுநீரகம் பொருத்து செய்த சோதனைகளில் வீட்டில் உள்ளவர்களின் சிறுநீரகம் எதுவும் பொருந்தவில்லை. வெளிக்கொடையாளி கிடைப்பதிலும் தாமதமாகிக் கொண்டிருந்தது. தோத்தாத்திரியின் மகள் சிந்துவிடம் நானு கேட்டுக்கொண்டிருந்தான். அடி சிந்து, மைத்திலிக்கே அந்த ஏதோ சொல்றாளே, அது கிடைக்காட்டா என்னடி ஆகும்? அவளுக்கு புரிந்ததோ இல்லையோ, சிந்து சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை ஒரு மாதிரி விளக்கிவிட்டு, எல்லாருக்கும் ரெண்டு கிட்னி இருக்கும், ஒன்னை இந்த மாதிரி ஆனவாளுக்கு பொருத்தினா பிழைக்கலாம், இதே மாதிரி கண், இருதயம், ஈரல், தோலை கூட இன்னொருத்தருக்கு தானும் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது முடியாது என அவனுக்கு வகுப்பு எடுத்துவிட்டு, அம்மாவுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணுமேன்னு பெருமாளைதான் வேண்டிக்கணும் இல்லைன்னா என்று முடிக்காமலே விம்ம ஆரம்பித்து விட்டாள். மாலை வேலையிலிருந்து தோத்தாத்திரி வந்ததும், அண்ணா, மைத்திரிக்கு என் உடம்பில் இருக்கிற, அதான் சிந்து சொன்னாளே, அதை வச்சிடலாமோன்னோ, ரொம்ப கஷ்டப்படுறாளே, என்னையே யாரும் கேட்கல என வழிமறித்து கொண்டான் நானும். அவனை புதிதாக பார்ப்பது போல் நோக்கிய தோத்தாத்திரி, நீ பெரிய மனுஷன், உன்னை கேட்கணுமாக்கும், நம்ம விதி நன்னா இருந்தா எங்களில் யார்கிட்டையாவது பொருந்தி இருக்குமே, இனி எந்த டோனர் கொடுத்து ஆபரேஷன் ஆக போறதோ என விரக்தியும் அலுப்புமாக பதிலளித்தாள். ஆனால் நானும் பழைய ரெண்டுங்கட்டான் பிடிவாதம் பிடித்து கொண்டு, என்னையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிப்போ, நானும் மைத்திரிக்கு ஏதாவது செய்யணும் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தான். அவன் பிடுங்கல் தாங்காமல் டாக்டரிடம் கலந்து ஆலோசித்ததில் அதையும் தான் விடுவானேன் என அசிரத்தையுடன் நானுவை பரிசோதித்தனர். மிஸ்டர் தோத்தாத்திரி, என்ன அதிசயம், உங்க தம்பியின் கிட்னி உங்க மனைவிக்கு பொருந்துகிறதே, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவருடையதையே பொருத்திடலாமே என மகிழ்ச்சியுடன் அறிவித்தார் மருத்துவர். நம்ம பசங்களுக்கு தான் நாம் பெத்தவா, ஆனா நானோக்கு நான் காப்பாளர் தான், அவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டிய நாமே அவனை இதில் மாட்டிவிடக்கூடாது, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என மைத்திரி மறுத்தாலும், கடைசியில் எல்லோருமாக வற்புறுத்தவே இறுதியில் நானுவின் சிறுநீரகம் மைத்திரிக்கு பொருத்தப்பட்டு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. மருத்துவமனையிலேயே சிறிதளவு நடமாடும் அளவுக்கு அவள் உடல்நிலை முன்னேறியது. நானுவின் உடல் தேறி வரும்போதே திடீரென்று அவனுக்கு கடுமையான காய்ச்சல் கண்டது. நோய் தொற்று என்றார்கள். எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாமல் உடல்நிலை மிக மோசமாகி விட்டது. இனி பிழைப்பது அரிது என்றாகிவிடுவே தோத்தாத்திரி அவன் அருகிலேயே மனம் கலங்கி அழுது கொண்டு நின்றார். அவனது நிலையறிந்த மைத்திலையும் அங்கு வந்து கதற ஆரம்பித்து விட்டாள். நானுவோ, பைத்தாரா பைத்தாரா, இந்த தோத்துவை அழ வேண்டாம்னு சொல்லு மைத்திலே, எனக்கு ஏதாவதுன்னா அன்னைக்கு சிந்து சொன்னாளே, கண், ஈரல், இன்னும் எல்லாத்தையுமே யாருக்காவது வச்சிடணும்னு டாக்டர்கிட்ட சொல்லிடு என்று மிக தெளிவாக பேசினான். அன்றிரவே அவன் ஒருவனாக மறைந்து நால்வராக வாழ புறப்பட்டு விட்டான். அவன் விருப்பம் போலவே அவன் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. சார், இன்சூர்டு பார்சல் ஒண்ணு சீல் உடைஞ்சு வந்திருக்குது, சலீம் பாய் குரல் கொடுத்தார். மார்க் பண்ணி பார்ட்டிய வரவழைங்க பாய், மறக்காம எரர் புக்ல ஒரு என்ட்ரி என்னும் போதே மேலே தொடர முடியாமல் தோத்தாத்திரியின் குரல் கம்மி, கண்கள் கலங்கின. அனைவரிடமும் பொருள் பொதிந்த மௌனம் கனமாக படர்ந்து நானுவுக்கு அஞ்சலியாக அமைந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.